ஸ்ரீகுருப்போ நமஹ. அகண்டார்த்தத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுற வாக்கியம் கடிஷ்ட பிரகாசந்திரகா. அது கஷ்டந்திரகான்னு கேள்வி கேட்டதுக்கு பதிலாக சொல்லக்கூடிய பிரகஷ்ட பிரகாசந்திரகாங்கிற வாக்கியம் அகண்டார்த்தத்துக்கு திருஷ்டாந்தமாக எடுத்திருந்தார். அதில் எவ்வளவு தோஷங்கள்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டு பொது சுருண்டு வர நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டோம். அதாவது அவனுக்கு என்ன கேட்க வேண்டியிருக்கு கேள்வி கேட்குறவனுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த சந்திரஸ்வரூப விஷயக்க ஞானம் இவனுக்கு வேணும். சந்திரஸ்வரூப ஞானம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கிற சந்திர ஞானம் இவனுடைய பிரமத்தையும் சம்சயத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு யோக்கியமாக இல்லை. அதனால சம்சயாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சந்திரஸ்வரூப ஞானம் இவனுக்கு தேவைப்படுறது. அந்த ஞானம் வரத்துக்காகத்தான் இவன் மறுபடியும் கஷ்டந்திரகான்னு கேட்குறான். இல்லாட்டா சுத்தமாக ஞானம் இல்லவே இல்லைன்னு சொன்னால் அவனால் கேள்வி கூட கேட்க முடியாது. நன்னா தெரிஞ்சிருந்தால் அப்பவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சந்திர விஷயக்க ஞானம்ங்கிறது அவனுக்கு இருக்கு, ஆனால் அந்த ஞானம் போராதுன்னு அவனுக்கே தெரிகிறது. இந்த ஞானம் வந்து சம்சயம் விபரீயத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய திருடமான ஞானமாக இல்லை அப்படிங்கிறதுனால அவன் மறுபடியும் கேட்குறான். அப்படி கேட்கும்போது அந்த ஸ்வரூபத்தை தான் அவன் கேட்டான், ஸ்வரூபத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தான். இவ்வளோ தூரம் ஆச்சு, இதுக்கு மேலே என்ன சொல்கிறான்? அதையேவ வியாவர்த்தி வைசிஷ்டியம் வியாவர்த்தக வைசிஷ்டியம் வா அசங்கீர்ணத்துவம் இது அபாஸ்தம். இப்போ இந்த ஞானத்தில் அவர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொன்னார். சங்கீர்ண ஞானம் அசங்கீர்ண ஞானம், பிரம சம்சயாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் வந்தால் அப்போ அந்த ஞான விஷயத்தை அசங்கீர்ணம்னு சொல்கிறது, அப்படி இல்லாத ஞானத்துக்கு விஷயமா இருந்தால் அப்போ அது சங்கீர்ணம்னு சொல்கிறது அப்படின்னு சித்தாந்தி சொன்னார். இவர் சொன்னது நியாயாமிரத்தக்காரருக்கு தெரியாது இல்லையோ, அதனால அவர் சங்கீர்ணத்துவம் அசங்கீர்ணத்துவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு அது மேலே தோஷம் சொல்லிவிட்டார். சங்கீர்ணம் அசங்கீர்ணம் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்கா, ஆனால் அப்படின்னா என்னங்கிறது அவருக்கு இவர் சொல்றதுக்கு முன்னாடி இதுவாக இருக்கும்னு தெரியாததுனால அவர் என்ன சொன்னார்னா, வியாவர்த்தி வைசிஷ்டியம் வியாவர்த்தக வைசிஷ்டியம் வா அசங்கீர்ணத்துவம் அப்படின்னு சொல்லணும்னா. வியாவர்த்தினா என்ன? எந்த வஸ்துவை பற்றி நாம் சொல்கிறோமோ அந்த வஸ்து, அந்த வஸ்துவை தவிர்த்து எவ்வளவு வஸ்துக்கள் இருக்கோ அத்தனையும் காட்டிலும் அத்தனை வஸ்துவை காட்டிலும் வேறானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ கௌ மாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மாட்டை தவிர இந்த உலகத்தில் எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ எல்லாத்தையும் விட இது வேறானதாக இருக்குது மாடு அப்படின்னு சொல்லணும். இதை நாம் என்ன சொல்லுவோம்னா இதர பேதகான்னு சொல்கிறது. இதர பேதகம், இந்த இதர பேதத்தை வியாவிருத்தின்னு சொல்கிறது. வியாவிருத்தினா இதுதான், இந்த வியாவிருத்தி அவனுக்கு தெரியல. அந்த ஸ்வரூபம் தெரியுறது ஆனால் வியாவிருத்தி தெரியலை. அப்போ சங்கீர்ணமாக அதுதான் சொல்கிறது. அசங்கீர்ணம்னா என்ன? வியாவிருத்தி வைசிஷ்டியம், அந்த வியாவிருத்தியும் அந்த ஸ்வரூபத்தில் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அப்போ அந்த அசங்கீர்ண ஞானம்னு சொல்லலாம். மாடை பார்த்தா அது வந்து அஷ்டம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதை தவிர்த்து எவ்வளவு இருக்கோ அதை எல்லாத்தையும் காட்டிலும் வேறானதாக தெரியணும். தெரிஞ்சால் அதுதான் வியாவிருத்தி வைசிஷ்டியம்னு சொல்கிறது. அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. வியாவிருத்தி வைசிஷ்டம்னா வியாவிருத்திங்கிறது அனந்தம். ஏன்னா அதுக்கு பிரதியோகி அனந்தம் இல்லையா? பிரதியோகி அனந்தமாக இருக்கும்போது இந்த ஒரு வஸ்துவை பார்த்து இது மாடு மாடுன்னு சொல்கிறேன், இது வந்து குதிரை இல்லை, இது கழுதை இல்லை, இது மாடு, இது கஜம் இல்லை, உஷ்டம் இல்லை, எவ்வளோ இல்லை இல்லைன்னு எத்தனை சொல்லிகிட்டே போகிறது. எத்தனை அதில் பேதம் இருக்கோ அத்தனை பேதத்தையும் ஒரே சமயத்தில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னால் அது ஒன்றும் முடிய நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அசர்வஜ்ய துர்விஜ்யம். அதனால இந்த வியாவிருத்தி வைசிஷ்டியம்ங்கிறதுக்கு பதில் இதை விட லகுவாக ஒன்று சொல்லலாம், வியாவர்த்தக வைசிஷ்டியம். எந்த ஒரு தர்மம் இதில் இருக்கிறதுனாலே இது மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் வேறுபடுறதோ அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா யதேஷ்டம். கோவில் கோத்தம் இருக்குது, இந்த கோத்தம் கோவை விட்டால் வேறு எங்கேயாவது இருக்குமோ? அஸ்வத்திலேயோ கஜத்திலேயோ கோத்தம் இருக்குமா? இருக்காது இல்லையா. அப்போ என்னாச்சு, இந்த கோத்தம்ங்கிற ஒரு தர்மம் இருக்கே, இந்த தர்மம் இதை எல்லாத்திலேருந்தும் பிரித்து காமிக்கக்கூடிய ஒரு தர்மமா இருக்கு. இதை வியாவர்த்தகம்னு சொல்றது. ஆக வியாவர்த்தக தர்ம வைசிஷ்டியம், அதனுடைய சம்பந்தம் தான் இங்க அசங்கீரணத்துவம்னு சொல்றோம். மாட்டை வெறும் பார்த்தா தோறாது, அதுல வந்து மற்ற பிராணிகள் இடத்துல இல்லாத கோத்வங்கிற ஒரு தர்மத்தோட சேர்த்து அவன் தெரிஞ்சுட்டான்னா அப்போ அதுக்கு மேலே சந்தேகம் வராது. கோத்வம் தெரியாம வெறும் வெக்தியை மாத்தம் பார்த்தான்னா அப்போ இது மாடுதானா வேறையா எல்லா சந்தேகமும் அப்போ வரும். அதனால அசங்கீரண ஜானம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வியாபத்தி வைசிஷ்டியம்னு சொல்லலாம். அது சரியா வராது அப்படின்னு சொன்னா வியாவர்த்தக தர்ம வைசிஷ்டியம்னு சொல்லுங்க. இந்த ரெண்டுல எதுவா இருந்தாலும் அகண்டார்த்தத்துவங்கிறது கிடையாது போச்சு. சந்திரனுக்கும் அதேதான், அவனுக்கு மேல பார்த்துட்டே இருக்கிறதே நட்சத்திரம் சந்திரன் இதெல்லாம் பிரித்து எது எது சந்திரன் கண்டுபிடிக்க முடியல இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, அந்த நட்சத்திராதி வியாவர்த்தி அவனுக்கு தெரியாம போச்சு, அல்லது நட்சத்திராதி வியாவர்த்தகமான ஒரு அசாதாரண தர்மம் அவனுக்கு தெரியாம போயிருந்தது, இப்ப இவர் சொன்னதுனால தெரிஞ்சு போச்சு. அது இருக்கலாம், ஒரு சமயத்துல ஒண்ணுதானே தெரியும் அவனுக்கு, அதை வச்சுங்க அதுலயே மேல கீழே போறது அது வேற விஷயம். ஒரு நாளை இவருடைய ஆகாசத்துல பாத்துட்டு இருக்காங்க, பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாம இருக்கு, எது சந்திரனும் புரியல. அத அந்த இடத்த மாத்திரம் வச்சிருப்பாங்க பிரகஷ்டத்துக்காக சந்திரன். அத்தையேவவ
மாடு இழைச்சாலும் பருத்தாலும் மாடு பார்த்தோம்னு தெரிஞ்சிடணும். நானே குழந்தைகள் சின்னதா இருக்கேன், இந்த போட்டோவை பார்த்து இப்ப ஆளை பார்த்த பூதாகாரமா
வைசிஷ்டியம் வா அசங்கீர்ணத்துவம் இது அபாஸ்தம். இதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லைன்னு இந்த மாதிரி எனக்கு விஷயம் இல்லை, அதனால இதை வச்சு நீங்க கண்டிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ரெண்டும் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லுவேன். இது ரெண்டும் தெரிஞ்சாலும் பிரமம் நிவர்த்தி ஆகலைங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். சங்கஸ்வேதா ந பீதா இத்தியத்த உபயசத்பாவேபி விபரிய அவிரோதித்த ரூப சங்கீர்ணதாயாக தரிசனா. தோஷவசாத் சங்கம் மஞ்சளா தெரிகிறது, ஆனா சங்கம்னு நன்னா தெரிகிறது. சங்கத்துவங்கிறது தான் அங்கே வியாவர்த்தக தர்மம், வேற என்ன வியாவர்த்தக தர்மம். ஆக வியாவர்த்தக தர்மம் நன்னா தெரிஞ்சால் கூட அந்த பிரமம் நிவர்த்தி ஆகாம இருக்கு. அப்படி இருக்கிறச்ச இது இந்த தர்மம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், பிரம நிவர்த்தகமான ஜானம் இது தெரிஞ்சால் அதுதான் பிரம நிவர்த்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது, ஏன்னா இது பிரயோஜனம் இல்லைன்ற. அதனால தான் தார்க்கிகால் வந்து தோஷ விசேஷ ஆஜன்யான்னு ஒன்று சேர்த்துக்கிறாங்க. அந்த ரெண்டு அந்த ரெண்டு ஞானத்துல விரோதம் வரும்போது இந்த பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஜானம், பிரமத்தை நிவர்த்தி பண்றது சாதாரணமா இந்த ஜானத்துக்கு இந்த ஜானம் விரோதின்னு சொல்லணும். விரோதின்னு சொன்னா எப்பேற்பட்ட ஜானம், ஞானத்துக்கு எது விரோதி அப்படின்னு பார்த்துருச்சேன். அதுல அனாகாரியன்னு ஒண்ணு போட்டுக்கணும், தோஷ விசேஷ அஜன்யன்னு வேற போட்டுக்கணும். ஏன்னா தோஷ விசேஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு சங்கஹா நஸ்வேதா அப்படின்னு நன்னா தெரிஞ்சிருந்தா கூட அது மஞ்சளா தான் தெரியும், சங்கஸ்பீதகான்னு தெரியும். அதனால தோஷ விசேஷத்தினால அப்படி தெரிகிறது, சங்கஹா ந பீதா அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கூட அது பீதகான்னு தெரியும். அதான் இப்படியாக இருக்கு. அதனால என்ன சொல்லணும், இந்த வியாபத்தி வைசிஷ்டியம் வியாபாரத்துக்கு வைசிஷ்டியம் சொல்லிருப்பார், ஞான விசேஷத்துக்கு தான் பிரமணிவர்த்தகத்துவங்கிறது ஒத்துக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி. எத்யபி எஸ் சந்திரா தத்ர சந்திரத்துவம் தமோ நக்ஷத்திராதி வியாவிற்த்திச்ச அஸ்தீதி மயா ஜாயத்தே ஏவ ததாபி சந்திரஸ்வரூபம் பரம் ந ஜாயத்தே இத்தியனுபவேன வியாவர்த்தக வியாவிற்த்தி வைசிஷ்டியஸ்ய அஜிஜ்ஞாசிதத்துவேன ஜிஜ்ஞாசிதம் சந்திரஸ்வரூபமேவ விபர்யய விரோதி ஞான விசேஷம் ஜனயதா பிரகிருஷ்ட பிரகாசச்சந்திரஹா இது வாக்கியன போத்தியதே இது கிம் அனுபபன்னம். கடைசியில் சொன்னான் இந்த வியாவர்த்தி வைசிஷ்டம் வியாவர்த்தக வைசிஷ்டங்கள்லாம் இவன் கேள்விக்கு விஷயம் இல்லை, ஏன்னா அவனுக்கு நன்னா தெரியும், அவன்கிட்ட கேட்கணும். சந்திரஹா நக்ஷத்திரா பின்னோ நவான்னு கேட்டா பின்னந்தான், சந்திரன் வந்து நட்சத்திரம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அவனுக்கு. அப்ப வியாவிற்த்தி வைசிஷ்டின்னு தெரியுது, சந்திரத்துவம் சந்திரன் இடத்துலத்தான் இருக்கும் வேற இன்னொரு இடத்துல இருக்காதுன்னு அவனுக்கு தெரியாதா என்ன, அப்படி இருந்தா சூரியோபி சந்திரோட வாழ்னா சந்தேகம் வருமே. அதாவது சந்திரகா சந்திரத்தும் சந்திரே ஏவங்கிறது அவனுக்கு தீர்மானமா தெரியும். அப்ப சந்திரத்வம் தானே அங்க உள்ள வியாபர்த்தக தர்மம். அப்ப அந்த வியாபர்த்தக தர்மம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஏன் பிரம்ம வரணும் இல்லையா? அதனால சந்திரத்வங்கிற வியாபர்த்தக தர்ம வைசிஷ்டியம் அவனுக்கு தெரியும். அதாவது சந்திரே சந்திரத்வம் வர்த்ததே அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தமோ நட்சத்திராதி வியாவிற்த்திச்ச சந்திரே வர்த்ததே அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சிருக்கு. அப்ப வியாவிற்த்தி தெரியும், வியாவர்த்தகம் தெரியும், ஆனா சந்திரன் தெரியல. அப்ப அதுல என்ன தெரிகிறது? நீங்க சொல்லக்கூடிய அந்த வியாவிற்த்தி வைசிஷ்டியம் வியாவர்த்தக வைசிஷ்டியங்கள்லாம் அவனுக்கு வந்து ஜிஜ்ஞாசா விஷயம் இல்லை. அதனால அவனுக்கு சந்திர ஸ்வரூப மாத்திர ஜானம் அவன் கேட்கறான். எந்த ஜானா எந்த ஜானம் இவனுடைய சந்தேகம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குமோ அப்பேற்பட்ட சந்திரஸ்வரூப ஜானத்தை மாத்திரம். இங்க ஸ்வரூபத்துல வித்தியாசம் இல்லை, ஜானத்துல வித்தியாசம். அந்த ஜானத்துக்காக அவன் கேள்வி கேட்கறான். எல்லா இடத்துலயுமே ஜிஜ்ஞாசான்னு சொல்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கலப்பி விட்டுருவான். தெரியாத விஷயத்துல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்படி வரும்? தெரிஞ்ச விஷயத்துல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்படி வரும்? பிரசித்தம் அப்பிரசித்தம் அந்த மாதிரி ஒரு வஸ்து சுத்தமா பிரசித்தம் இல்லைன்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பெற முடியுமா? அதனாலதான் அங்கெல்லாம் என்ன பண்றான், விப்ரதிபத்திய கொண்டு வந்து சந்திக்தமாக இருக்கு, தெரிஞ்சிருக்கு ஆனா சந்தேகமான தெரிஞ்சிருக்கு. அதனால நிர்ணயத்துக்காக இச்சை வந்தது ஜிஜ்ஞாசாங்கிறதுல ஞான விசேஷ இச்சான்னு வியாக்கியானம் பண்றோம். அப்ப இதுல என்ன தெரியுறது? கேள்வி கேட்கிற பிரச்ச ஜிஜ்ஞாசாயாம்னு தான் தாத்து வருது. கேள்வி கேட்கிறவன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சம்பிரதாரண வாய் பிரிச்ச தீனாக அதனாலதான் பப்ரச்சான்னு வருது. ஆக தன்னுடைய ஜிஜ்ஞாசையை அவன் தெரிவிக்கிறான். பிரிச்சதி அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே தெரிவிக்கிறான். இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இவன் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். எந்த ஞானத்தை சம்பாதிக்கணும்? ஞானம் இருக்கு ஆனால் சம்சய விபரியத்துக்கு விரோதியான ஞானம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு நிசந்திக்தமாக தெரியறதுக்கு கேட்குறேன், கேள்வி கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் அர்த்தம் இருக்கு. அதனால அது மாத்திரம் அந்த வாக்கியத்தினால கொடுத்தா போதும். பிரகிருஷ்ட பிரகாஷ் சந்திரகான் அது எப்படியா தேவையில்லாத வைசிஷ்டியங்கள்லாம் அந்த சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்திரஸ்வரூபமேவ விபர்யய விரோதி ஞான விசேஷம் ஜனயதா பிரகிருஷ்ட பிரகாசந்திர இது வாக்கியன போத்தியதே. இந்த வாக்கியம் அந்த அளவுக்கு தான் போதிக்கிறது. இது கிம் அனுபவன்னம், இந்த அகண்டார்த்தத்துவத்துக்கு ஒன்னும் ஹானி கிடையாது. வியாவிரத்தே சாப்தபோத பலத்வேபி தது அவிஷயத்வாத் ந அகண்டார்த்தத்துவ வியாகாதா தத்போதக பதாபாவாச்ச. இது வேற சொன்னார். இந்த வாக்கியத்தினால அவனுக்கு சந்திரஸ்வரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் வேறானதாக இருக்குன்னு பேதம் தெரிகிறதா தெரியலையான்னு கேட்கணும். நன்னா தெரியுறதுன்னு சொல்லணும். இப்ப சந்திரன் இதுதான், இதெல்லாம் இல்லை, அந்த சம்சயம் எல்லாம் நிவர்த்தி ஆச்சு இல்லையா, விபரீதம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த சந்திரன் எப்படி தெரிகிறது? நட்சத்திராதிபியோ வியாவிர்த்தா அப்படின்னு சொல்லணும். மற்ற எல்லாத்துலேருந்தும் பிரிச்சு தனியாக வேறானதாக தெரியுது. இப்படி தெரியறதுக்கு காரணம் என்ன? பிரகஷ்ட பிரகாச சந்திரா. அப்ப இந்த வாக்கியத்தினாலத்தானே சந்திரன் இடத்துல வியாபத்தி வைசிஷ்டியம் தெரியுறது, அதாவது இதர பேத வைசிஷ்டியம் தெரியுறது. எப்படி அகண்டார்த்தத்துவம் வாக்கியஜன்யம் இந்த வாக்கியத்தினால இந்த போதம் வந்தது, அதனால இந்த பேதம் தெரியுறதுன்னு ஆச்சு. எப்படி அகண்டார்த்தத்துவம் வரும்னு கேட்பான். அதுக்கு பதில் என்ன சொல்றார்? அது வாக்கியத்திலேருந்து வந்த போதத்துக்கு அப்புறம் வந்தது. அது போதத்துக்கு விஷயம் அது இல்லை. வாக்கியத்திலேருந்து வந்த போதம் வெறும் சந்திரஸ்வரூபத்தை போதிச்சது. அதுக்கப்புறம் அதுக்கு பலமாக பலம் என்ன வந்தது? நட்சத்திராதிகளை காட்டிலும் வேறாக பிரித்து புரிஞ்சுட்டான். ஆக இந்த வியாபிருத்தேகே சாப்தபோத பலம், சப்த வாக்கிய பிரமாணத்தினுடைய பலம் அது இல்லை. வாக்கிய பிரமாணத்தினால சாப்தபோதம் வந்தது. சாப்தபோதத்துக்கு அப்புறம் இது வந்து வியாபிருத்தி தெரிஞ்சது. அப்ப அது வந்து வாக்கியத்துக்கு வாக்கியஜன்ய போதத்துக்கு அது விஷயம் இல்லை. அதனால சாப்தபோதத்துல அகண்டத்துவத்துக்கு ஹானி இல்லை. வியாவிருத்தே சாப்தபோத பலத்வேபி தது அவிஷயத்வா, அந்த சாப்தபோதத்துக்கு விஷயம் ஆகாது அந்த வியாவிருத்தி. அதனாலே ந அகண்டார்த்தத்துவ வியாகாதா. ஏன் சாப்தபோதத்துக்கு இது விஷயம் ஆகாது தெரியுமோ? தத் போதக பதாபாவாத்னு சொன்னார். வாக்கியத்துல பிரகஷ்ட பிரகாஷா சந்திரகான்னு ரெண்டே ரெண்டு பதம் தான் இருக்கே தவிர நட்சத்திர பின்னகா அந்த மாதிரி சமோ பின்னகா அப்படின்னா ஏதாவது இருக்கோ, அது இல்லாத சமயத்தில் வாக்கியத்தில் அந்த போதக பதம் இல்லாத சமயத்தில் சாப்த போதத்தில் அந்த அர்த்தம் விஷயமாக ஆக முடியாது அப்படின்னு ஒரு சித்தாந்தம் எல்லாரும் ஒத்துட்டுருக்கான். அப்போ அவன் கேட்டான், எப்படியும் சந்திராதிகளை சந்திரம் வந்து நட்சத்திரம் தமசு எல்லாத்தையும் காட்டிலும் வேறானதாக அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும், அப்போ இந்த வாக்கியத்துக்கே லக்ஷணம் பண்ணிவிடலாமே, அப்போ லக்ஷணையா வாசக பதம் இல்லாட்டா கூட இருக்கிற பதத்துக்கு லக்ஷணையா அந்த அர்த்தத்தை சொல்லி சந்திரன் இடத்துல நட்சத்திராதி வியாவிருத்தி வந்து அந்த சாப்த போதத்திலேயே பாசிக்கிறது அப்படின்னு நீ சொல்லக்கூடாதுன்னு கேட்டான். அத லக்ஷணையா வியாவிருத்தேகே சாப்த போதே பானம் அப்படின்னு கேள்வி கேட்டான். பதில் சொல்லார்னா வையர்த்தியா, எதுக்காக இந்த மாதிரி லக்ஷணம் பண்ணனா, லக்ஷணையா இந்த வியாவிருத்தியை போதிக்கணுங்கிற அவசியம் என்ன, ஸ்வரூபம் தெரிஞ்சா வியாவிருத்திங்க அர்த்தாத் தெரியறதுன்னு சொன்னா அந்த சாப்த போதத்திலேயே அந்த வியாவிருத்தியும் சேர்த்து விஷயமாக்கணுங்கிறது அவசியம் என்ன, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அப்படி பண்ணாததுனால ஒன்றும் நஷ்டம் இல்லை. தத்திர தாத்பரியாவேன லக்ஷணாயாக அயோகா, இவருக்கு சந்திர ஸ்வரூபத்தை போதிக்கிறதுல தாத்பரியமே தவிர இதர வியாவிருத்தியை போதிக்கிறதுல தாத்பரியம் இல்லை பக்தாவுக்கு. அப்படி இருக்கும்போது தாத்பரியானுபத்தி தானே லக்ஷணாபீஜம்னு சொல்லியிருக்கு, அண்மையானுபத்தி லக்ஷணாபீஜம் இல்லை, அது இல்லாட்டாலும் வந்து லக்ஷணம் வருது, ஆகையால் தாத்பரியம் தான் முக்கியம், அதுதான் தாத்பரியானுபத்தி தான் லக்ஷணிக்கு பீஜம்னு சொன்னார். இப்போ வியாவிருத்தவு தாத்பரியம் ஒரு சமயம் வக்தாவுக்கு இருக்குமானால் அப்போ அவன் சொன்ன வாக்கியத்துக்கு தாத்பரியம் வியாவிருத்தி தான் விஷயம்னு சொல்லணும், அப்படி தாத்பரியம் இல்லை. அதனால் ஸ்வரூப மாத்திரே தாத்பரியங்கிறத நாம் ஸ்தாபித்ததுனால வியாவிருத்தி வைசிஷ்டியத்தில் லக்ஷணம் பண்றதுக்கு பீஜம் இல்லை. தாத்பரியாவேன தத்ர லக்ஷணாயாக அயோகா,
லக்ஷணம் பிரயோஜனம் இல்லை காரணமும் இல்லை.
காரணம் லக்ஷணையால ஆமா, அதான் லக்ஷணைக்கு பலமும் இல்லை, அது காரணமான தாத்பரியானுபத்தி இல்லை. ததாகி இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கணும், அவனை பார்த்து பூர்வபக்ஷியை பார்த்து கேட்கணும், நீ வியாவிருத்தியை போதிக்கிறதுன்னு சொல்றியே, எதுக்காக வியாவிருத்தி போதிக்கணும், எப்படி போதிக்கணும், இது ரெண்டையும் நாங்கள் கேட்க போறோம். சந்திரே வியாவிருத்திர போத்தியதே வியக்தி விசேஷேவா, அவர் பண்ற மாதிரியே நாம விகல்பம் பண்றோம். ஒரு சமயம் இந்த வாக்கியம் வந்து நட்சத்திராதி பேதத்தை, நட்சத்திராதி பேதம் தான் வியாவிருத்தின்னு வச்சுக்கோம், நட்சத்திராதி பேதத்தை போதிக்கிறதுன்னு சொன்னா எதுல இந்த பேதத்தை போதிக்கிறது, சந்திரன் இடத்துல போதிக்கிறதா இல்ல அந்த ஒரு வஸ்து ஒரு பதார்த்தத்துல போதிக்கிறதா, ஒரு வியக்தி விசேஷத்துல நட்சத்திராதி வியாவிருத்தியை போதிக்கிறது அப்படின்னு சொல்றியா, இல்ல சந்திரத்வாவிச்சின்னம் இருக்கே சந்திரே பேதத்தை போதிக்கிறதா அப்படின்னு விகல்பம். நான் ஆத்யா சந்திரே வியாவிருத்திரு போத்தியதே அப்படின்னு சொல்லப்படாது, ஏன் இந்த இது பிரயோஜனம் இல்லைங்கிற, யா சுக்தி சா ரஜதாதி பின்னா இது ஜானே அப்பி சுக்தி ஸ்வரூப அஜான தற்காரிய விபர்ய தர்சனவது. இதுக்கு திருஷ்டாந்தம் சொன்னார், இந்த சுக்தியில ரஜதம்னு பிராந்தி வருதோ இல்லையோ, அந்த பிராந்தனுக்கு கூட சுக்தி ரஜத பின்னாங்கிறது தெரியும். அவன்கிட்ட கேட்கலாம் சுக்தியும் ரஜத்தமும் ஒன்னா வேறா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், சுக்தி வேறு ரஜதம் வேறு, சந்தேகமே இல்லையம்மா. அப்ப சந்தேகமே இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு அங்க எப்படி அகஸ்மாத்து அந்த சுக்தி ரஜதமாக பிராந்தி வந்தது, இது ரஜதம் இல்லையா, அதனால சுக்தித்வாவ சின்னம்ங்கிறது ரஜதத்வாவ சின்ன அபேட்சையா பின்னம்னு தெரிஞ்சாலும் இதம் ரஜதம்னு பிராந்தி வருது சுக்தியில. அப்ப என்ன சொல்லணும், இந்த ஜானம் அந்த பிராந்தியை நிவர்த்தி பண்ண முடியல. அதே மாதிரி சந்திரஹா நட்சத்திரா பின்னஹா அப்படின்னு தெரிஞ்சாலும் இது என்னதுன்னு கேட்டா சொல்ல தெரியாது, எதிர்த்தாவில் இருக்கிறது இது சந்திரன் யாரு, எது சந்திரன் அப்படின்னு கேட்பான். சந்திரன் எதை சொல்றோமோ அது நட்சத்திரத்தை காட்டிலும் வேறு, ஆனால் எதை நாம சந்திரன் சொல்ல போறோம், அந்த சந்திர வஸ்து என்ன, இது எதிர்த்தாவில் தெரிகிற வஸ்து என்னதுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனாலே சந்திரத்வாவ சின்னே நட்சத்திராதி வியாவிருத்திகி அந்த வாக்கியத்தினால போதிக்கப்படுறதுன்னு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இவனுக்கு என்ன ஒரு ஆகாங்கை இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். அதான் யா சுக்தி சா ரஜதாதி பின்னா இது ஜானே அபி சுக்தி ஸ்வரூபாஜான தற்காரிய விபர்ய தரிசனவது. சுக்தி ஸ்வரூபம் தெரியல, எழுத்தாவில் இருக்கிறது சுக்தி தான், ஆனால் அவனுக்கு தெரியாமல் போச்சு. அது தெரியாததுனால அதுல ரஜதம்ங்கிற பிராந்தி வர வந்தது எல்லாமே வருது. அதே மாதிரி யத் சந்திரஹா சஹா தம ஆதி விலக்ஷணஹா இது ஜானி அப்படி சந்திரஸ்வரூபாஜான தற்காரிய விபர்யாதி தரிசனாத். அதனால இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை தெரிஞ்சு உபயோகம் இல்லை. த்விதீயேது வியக்தி விசேஷத்தை, இது வந்து நட்சத்திராதிகளை காட்டிலும் வேறானது அப்படின்னு ஒரு வியக்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னான். த்விதீயேது ஆவசியகத்வாத் வியக்தி விசேஷா ஏவ போத்யதாம் கிம் வியாவிருத்தியா சப்தானுபஸ்திதையா. அந்த வியக்தி விசேஷத்தை காண்பிக்கணும்னா முதல்ல அந்த வியக்தி விசேஷத்தை காண்பி அப்புறம் பார்ப்போம். அதை காமிச்சாச்சுன்னா அப்புறம் வியாவிருத்தி சொல்றதுக்கு என்ன, அதுதான் ஒரு வியக்தின்னு எடுத்துன்னுட்டோம்னா அது சர்வத்தோ வியாவிருத்தமாக தெரியும் இல்லையா. அதனால அந்த வியக்தி எந்த வியக்தி அப்படிங்கிறத காண்பிச்சாலே போதுமானது. அதுக்கு மேல இது அதுலேருந்து வியாபாரத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதனாலதான் நான் வந்து அகண்டார்த்தம் அப்படின்னு சொல்றேன். அந்த ஒரு வியக்தி அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது இந்த வாக்கியம். வியக்தி விசேஷ போதாதேவ தத் சித்தேஹே வியாவிருத்தி சித்தே நகி. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். அர்த்தாத் சித்திக்கிறதுன்னு சொன்னா அதெல்லாம் வாக்கியத்தினுடைய தலையில வைக்கக்கூடாது சாப்த போதத்துல. நகி தூமோஸ்தி வாக்கே வன்னோ லக்ஷணா பருவத்தே தூமோஸ்தி அப்படின்னு சொன்னான். எதுக்காக சொல்றான் அப்படி அப்படின்னா இவன் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டான் அங்க வந்து அக்னி இருக்குங்கிற புகை இருந்தா அக்னி இருக்குதானே இருக்கும். இது மூலமாக அங்க நெருப்பு இருக்குங்கிறத இந்த ஸ்ரோதா புரிஞ்சுக்கிட்டோங்கிற அபிப்பிராயம். அதுக்காக தூமோஸ்திங்கிற வாக்கியத்துல வன்னிரஸ்தின்னு லட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னா அவனுடைய தாற்பயம் விட்டு போயிடும். தூமம் இருக்கு அப்படின்னு இவன் எதுக்காக சொல்றான் தெரியுமோ, அவனுடைய அனுமான கௌசலத்தை பரீட்சை பண்ணி இது மூலமாக அவன் தெரிஞ்சுக்கிறானா தெரியலையான்னு தெரிஞ்சுக்கலையாங்கிறதுக்காக. இது அனுமானம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க வந்து இந்த தூம சப்தத்துக்கு வலிஹீன அர்த்தா லட்சணையா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அனுமானம் கெட்டுப்போச்சு. இவன் எந்த தாற்பயத்துல பிரயோகம் பண்ணினானோ அது போயிடுச்சு இல்லையா. அப்படித்தானே நம்ம சாதாரணமா சின்ன குழந்தைகளுக்கு இதுல இருந்து அந்த பையன் கண்டுபிடிச்சுக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா க்ளூ கொடுக்கறது. இதுல இருந்து அவன் கண்டுபிடிக்கணும், எதை கண்டுபிடிக்கணுமோ அதுவே நம்ம வாக்கியத்துக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு அதெல்லாம் சார்ந்த போதத்துல வந்து சென்று கொடுத்தேன் இல்லையா. அதனால அது தாத்பரியம் அப்படி இல்லை. நகி தூமோஸ்தீதி வாக்கே வன்னும் லட்சணா, ஏன்னா தூமோஸ்தின்னு சொன்னா அப்புறம் அதுக்கு வியாபகமான அக்னி இருந்துதானே ஆகணும், அதனால அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த வாக்கியத்துக்கு அப்படி அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பிரகஷ்ட பிரகாசந்திரகாங்கிறது ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிச்சாச்சுன்னா அந்த ஸ்வரூபம் வந்து நட்சத்திராதிகளை காட்டிலும் வேறானதாக இருக்குங்கிறது அர்த்தாத்து தெரிஞ்சுவிடுமே தவிர இந்த வாக்கியத்துக்கே அதுவும் சேர்த்து அர்த்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையேவ வினைவ லக்ஷணாம் வியாவிருத்தி சாப்த போதே பாசத்தே கடேன ஜலமாகர இத்தியத்திர சித்ரேதரத்துவத்தை இது நிரஸ்தம். நியாயாமத்துக்காரர் இதுக்கும் மேல ஒண்ணு சொன்னார், லக்ஷணையே கூட வேண்டாம், லட்சணையன்னு சொல்லி மாட்டின்றோம், லட்சணைய வேண்டாம், லட்சணம் இல்லாமலே சில விஷயங்கள் சாப்த போதத்துல பாசிக்கும் அப்படின்னா. எப்படி கடேன ஜலம் ஆகர அப்படின்னு ஒரு பையன் கிட்ட சொல்றோம், இந்த குடத்துல தண்ணி கொண்டா அப்படின்னு. அங்க ஓட்ட குடம் இருக்கு, ஓட்டம் இல்லாத குடம் இருக்கு, எந்த கடத்து குடத்துல கொண்டு வருவான், சித்ரேதர கட்டம்னு அவன் வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவன் தெரிஞ்சுக்கிறது சித்ரேதர கட்டம் தான், ஓட்டம் இல்லாத குடத்துலதான் தண்ணி கொண்டு வரணுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்காக அவன் சொன்ன வாக்கியத்தில் லட்சணையும் இல்லை அப்படின்னு நியாயாமிரதக்காரர் சொல்ற, அவர் சொல்ற ஆகேன ஜலம் ஜலம் ஆகறங்கிற இடத்துல அந்த கட சப்தத்தினால சார்ந்த போதத்துல விஷயமாகக்கூடிய கட்டம் சித்ரேதர கட்டம் அப்படின்னு தெரியறதான். அதுக்கு ஒண்ணு லட்சணையே வேண்டாம். அதே மாதிரி வியாவிருத்திங்கிறதும் லட்சணம் இல்லாமலே அந்த சார்ந்த போதத்துல பாசிக்கலாம் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்த மாத்திர அவலம்பிய பிரயோகம் பண்ணிட்டு இருக்காம் வியாவிருத்தி சாப்த போதே பாசத்தை கடேன ஜலமாகர இத்தியத்திர சித்தே சித்ரேதரத்துவத்து இது நிரஸ்தம். பதில் என்ன சொல்ற தெரியுமோ, நான் சொன்ன விதத்துல ஆயிடுச்சோம். இந்த அனுமானத்தினால அவன் கண்டுபிடிச்சிக்கலாம், ஜலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுல தங்கும்படியா இருக்க வேண்டாமா, அப்ப வந்து அந்த கட்டத்துல ஓட்டம் இருந்தா ஒழுகி போடுமே. அதனால இது தெரிஞ்சவன் தானே சித்திரேத்தர கட்டத்தை அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான். அப்ப அதுவே அந்த சாப்த போதத்துக்கு விஷயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சப்தத்திலேயே அவனுக்கு பாசிக்கணும்னு இருந்தா லட்சணம் பண்ணித்தான் ஆகணும். இவன் சப்தத்தினாலேயே அந்த அர்த்தம் அவனுக்கு பாசிக்கணும், அது சாப்த போதத்துக்கு விஷயமாகணும்னு இருந்தால் லட்சணம் பண்ணாமல் இந்த அர்த்தம் தெரியாது. சித்ரேதரத்துவஸ்ய அனன்ய லப்தத்வேன சப்த தாத்பரிய அபிஷயத்வேபி ந வியாவிருத்தே ததார்த்தம். கொஞ்சம் வித்தியாசம் சொன்னார். சித்ரேதரத்துவங்கிறது அந்நிய லப்தியம் இல்லை, அனன்ய லப்தியம். அனன்ய லப்தத்துவேன சப்த தாத்பரிய விஷயத்துவேபி. ஒரு சமயம் வந்து சித்ரேதரத்துவம் அவன் சொல்லணும்னு நினைக்கிறான், வெறும் கட்டம் இல்லை ஓட்டை இல்லாத கட்டம் அப்படின்னு சொல்லணுங்கிற மனசுல நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா கட்டம்னு சொன்னா ஓட்டை ஓட்டை இல்லைங்கிற விஷயம் அதுல உதாசீனம், எல்லாமே கட்டம்தான், கடத்துவா வச்சிடணும். அப்படி இருக்கும்போது ஓட்டை இல்லாத கட்டத்துல கொண்டு வான்னு வக்தாவுக்கு தாத்பரியம் இருக்கு, அதனால வேணும்னா அங்க தாத்பரியம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீ இந்த சந்திரனை சொல்லும் போது இதர வியாபாரத்தை அங்க தாத்பரியத்துக்கு விஷயம்னு சொல்ல வேண்டிய அவசியம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பக்தாவுக்கு மனசுல இந்த சந்திரன் சொல்லும் போது இதர வியாபாரத்தையே சொல்லணும்ங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை, ஆனா கடேன ஜலமாகறங்கிற இடத்துல அது நிர்பந்தம் இருக்கு, சித்திரே தரம்ங்கிற நிர்பந்தம் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன யுக்தி சொல்ற, இதனால கண்டுபிடிக்கலாம்னு. ஹான உபாதானாதிபத்து பலத்வேன அந்நிய லப்தியத்வா சித்திரே கட்டையின ஜலமாகறன்னு சொல்லிட்டானோ. அப்படின்னா என்ன பண்ணா, இந்த கட்டத்தினால தண்ணி கொண்டு வரணும், ஓட்ட குடத்துல கொண்டு வர முடியுமோ? முடியாதோ இல்லையோ, அந்த இதுக்கு இதாயிடும் இல்லையா, கீழே கொட்டி போயிடுமே, வரத்தையே போயிடும். ஆக அதனால என்ன ஆயிடுறது, அந்த சித்ரேதரத்துவங்கிறது அனன்ய லப்தம் ரெண்டு இருக்கு, சித்ரேதர கட்டமும் இருக்கு சச்சித்திர கட்டமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கடம்னு சொன்னா அதை வியாபிருத்தி பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால, அந்நிய லப்யமாக இல்லாததுனால, அனன்ய லப்யமா இருக்கிறதுனால சித்ரேதரத்துவம் கூட சப்த தாத்பரியத்துக்கு விஷயமாகிறது. ஆக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்ரேதர கட்டைய லட்சணம் அப்படின்னு சொல்லிக்கோன்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன்கிறது ஒரே ஒரு சந்திரன் தானே இருக்கு, நான் அந்த வியாபிருத்தி சொல்லலைன்னா இன்னொரு சந்திரனுக்கு அர்த்தமாயிடும் அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு வியாபிருத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. கட்டம்னு சொன்னா சச்சித்திர கட்டமும் கட்டம் தான், அந்த கட்டமும் கட்டம் தான். இந்த கட்டத்தை நான் வியாபிருத்தி பண்ணணும், ஓட்டை இல்லாத கட்டத்துல கொண்டா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து அதுல லட்சணம் சொல்றது நியாயம். ஆனா சந்திரன்கிறதுல பல சந்திரன்கள் இருக்குங்கிறது இல்லையே, ஒரே ஒரு சந்திரன் தானே இருக்கு. அப்படி இருக்கிறது அந்த சந்திரனை வியாபிருத்தி பண்றதுக்காக இப்படி ஒரு விசேஷம் போட்டு சொல்லணுங்கிற நிர்பந்தம் எனக்கு இல்லை. இதை சொன்னார். அத்தையவ அடுத்த ஹானோபாதானாதிபத்து பலத்துவேன அந்நிய லப்தியத்வா, இது அந்நிய லப்தியமாயிடுச்சோம். எப்படின்னா ஒருத்தன் சொன்னான், நத்யாஸ்திரே பஞ்ச பலானி சந்தி அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு ஒரு பலார்த்தி இருக்குன்னா நமக்கு வேணுமே சொல்லி எடுக்க போனா எடுத்துன்னு வந்தான். இப்ப என்னாச்சு, அவன் போனது எடுத்துன்னு வந்தது இது எல்லாம் நத்யாஸ்திரே பஞ்ச பலானி சந்திங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம்னு சொல்லலாமோ? இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லை, இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் அங்க பலன் இருக்குங்கிறது மாத்திரம்தான். அதுக்கு மேல அவன் போனா எடுத்துன்னு வந்தா அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் அவன் அதுல இருந்து வந்த ஞானத்துடைய பலம்னு சொல்லணுமே தவிர சப்தார்த்தத்திலே சேர்க்க முடியாது. அதே மாதிரிதான் பிரகஷ்ட பிரகாஷ சந்திரஹான்னு சொன்னா அந்த ஸ்வரூபத்தை அவன் போதிச்சு கொடுத்து இந்த வாக்கியம். அதுக்கு மேல அவன் அந்த வந்து இது நட்சத்திரம் இல்லையே, நட்சத்திரக்காரத்திலும் வேறானதாக இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு புதுசா ஏதாவது சேர்த்துந்தான்னு சொன்னா அதெல்லாம் சாப்தபோதத்தினுடைய பலத்துல வச்சுக்கணுமே தவிர வாக்கியார்த்தத்துக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு. பலத்வேன அந்நிய லப்தியத்வா சித்ரேதரத்துவமபி லக்ஷணாம் வினா ந சாப்தபோத விஷயா அந்யதா லக்ஷணோச்சேத ஆபத்தே. சித்ரேதரத்துவம் லக்ஷணையா லக்ஷணம் இல்லாமலே சாப்தபோதத்துக்கு விஷயம் ஆகும்னு அவர் பேசினார், ஆனா அப்படி கிடையாது. அங்கேயும் சித்ரேதரத்துவேன அந்த கட்டத்துக்கு போதம் வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருந்தால் அந்த கட்ட சப்தத்துக்கு அப்படி ஒரு லக்ஷணம் சொல்லித்தான் ஆகணும். லட்சணம் சொல்லாமலே ஒரு சில விஷயங்கள் அங்க பாசிக்கும்னு இருந்தால் அப்ப லட்சணம் எங்கேயுமே இல்லாத போயிடுமா? எல்லா இடத்துலயுமே கங்காயாங்கோஷகாங்கிற இடத்துலயும் லட்சணம் இல்லாமலே அந்த கங்கா சப்தம் தாத்பரிய வசாத்து தீரத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. அதனால லட்சணைக்கே உச்சேதம்ங்கிறது ஏற்பட்டு போகும். லட்சணோச்சேதாபத்தே கிந்து சாப்தபோத விஷய ஜலாகரண சாதனை வஸ்துகத்தியா அஸ்தி இது அந்நத்திர விஸ்தரா. எந்த கட்டத்தினால இவன் வந்து ஜலத்தை கொண்டு வரானோ அந்த கட்டத்துல நிஜமா அது வந்து சித்திரம் இல்லாத கட்டமா இருக்கு, அப்பதான் இந்த மாதிரி ஜலாகரணம் பண்ண முடியாது. அதனால சித்ரேதரத்துவங்கிறது அந்த வஸ்துவில இருக்கே தவிர அந்த வாக்கியத்தினால வரக்கூடிய போதத்துக்கு அது விஷயம்னு சொல்லக்கூடாது. அதே ஓக்தம் ஆகரே அந்நதோ வியாவருத்தி அர்த்தாத் ந சப்தாத். இது கல்பதுருவதிலெல்லாம் சொல்லியிருக்கார். அதாவது இதர வியாவருத்தி, அதாவது இந்த இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா சந்திரன், சந்திரன் திருஷ்டாந்தத்திலையும் சொல்லலாம், தாஷ்டாந்திகமான பிரம்மத்திலையும் சொல்லலாம். சந்திரன் இடத்துல சந்திரஸ்வரூபத்தை இந்த வாக்கியம் போதிச்செடுத்துன்னு சொன்னால் அச்சந்திர வியாவருத்திங்கிறது இந்த சப்தத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இது அர்த்தாத் கிடைக்கிறது. சப்தாத் கிடைக்கிறதுனா சப்தார்த்தனா கிந்து அர்த்தாத் லப்யதே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த ஸ்வரூப ஜானம் வந்ததுக்கு அப்புறம் தானாகவே அதனுடைய பலமாக இதர வியாவிருத்தி தெரியும். லட்சியத்தை நாம புரிஞ்சு இந்த இது லட்சணம் இருக்கே, லட்சணத்தினால இது லட்சியம்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னா அதுக்கு மேல இது வந்து அலட்சிய பின்னம்ங்கிறது அர்த்தாத் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த ரீதியில பார்க்கும்போது லட்சணத்தினுடைய லக்ஷண வாக்கிய நன்னா இது நன்னா கவனிக்கிறாங்க. கந்தவதி பிருத்திவின்னு லக்ஷண வாக்கியம் சொன்னான், இந்த வாக்கியத்திலேருந்து அவன் புரிஞ்சின்றது லக்ஷணம். ஆனா லக்ஷணத்தை வச்சிருந்த அனுமானத்தால அவன் மற்றதை காட்டிலும் வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிறான். ஜாவிரத்திர் விவகாரோவா லக்ஷணத்தை பிரயோஜனம் சொல்றான் இல்லையா. அப்ப அவன் லக்ஷணம் சொல்லி கொடுக்கறது ஒரு வாக்கியம், வாக்கியத்திலேருந்து அவன் புரிஞ்சுக்கிறது லக்ஷணத்தை மாத்திரம்தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த லட்சணத்தை வச்சுட்டு இதர வியாவருத்தி அவன் வந்து அனுமானம் பண்ணிக்கிறான், அதனால தான் வியாவர்த்தகம் லட்சணம் அப்படின்னு சொல்றான்.
லட்சணத்தை புரிஞ்சுட்டு லட்சியத்தை புரிஞ்சுக்கிறான்.
ஆமா, லட்சியத்தை புரிஞ்சுட்டு அதுல இதர வியாவருத்தியும் சேர்த்து புரிஞ்சுக்கிறான். ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்து லட்சண வாக்கியத்துடைய அர்த்தத்துல சேர்த்துக்க முடியாது. இதுல வந்து லட்சணம் மாத்திரம்தான்
வாக்கியத்துக்கு
இதர வியாவிருத்தி, அது அனுமானம், அனுமானமாக போகும். சாப்தபோத பிரக்கிரியை வேற, அனுமான பிரக்கிரியைங்கிறது அது தனி, அது வேற தனி. அதுதான் அதை அர்த்தாத்துன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அனுமானத்தினாலேயோ அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலேயோ, அதாவது சாப்தபோதத்துக்கு அப்புறம் அனுமானத்தினாலேயோ அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலேயோ வேற ஒரு விஷயத்தை எந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறானோ அந்த இடத்துல நம்மலாம் எந்த சப்த பிரயோகம் பண்ணுவோம், அதெல்லாம் அர்த்தாத் சித்தி கொடுத்து அப்படின்பா. அர்த்தாத் சித்திக்கிறதுனா சப்தத்திலேருந்து ஒரு அர்த்தம் தெரிஞ்சது, அந்த அர்த்தத்தை ஆதாரமாக கொண்டு இன்னொரு அர்த்தத்தை நான் அனுமானம் பண்ணிட்டேன் அல்லது அர்த்தாபத்தியால் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல அர்த்தா இதெல்லாம் அர்த்தத சித்தம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரிதான் இங்கேயும் எடுத்துக்கணும். அதே மாதிரி சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மாங்கிற இந்த தார்ஷ்டாந்திகத்திலையும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுத்து கொடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது வந்து கட்டம் இல்லை பட்டம் இல்லைன்னு இதர வியாபத்தி எல்லாம் அர்த்தா சித்தமாகும். அஜ்ஞான வியாபத்தி, மிருஷா வியாபத்தி, சத்தியம் ஜானம், ஜட வியாபத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அர்த்தா சித்தி சொல்லும். அந்நதோ வியாபத்தி அர்த்தாத் ந சப்தாதிதி. எடுத்திருக்கார் இது, இந்த ஆணப்பூர்வை வந்து அங்கதான் தத்துவப்பிரதீபத்தையும் அதே மாதிரிதான். இதுக்கு சித்த முன்னாடி கல்பத்தூர் கொஞ்சம் முன்னாடி
உள்ள
எல்லாத்தையும் சேர்த்து ஆக்கிரமா வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, நச்ச கந்திரஹா இது தர்ம பிரசனோயம். சில இடத்துல கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியுடைய விஷயமே ஒரு தர்மமாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம். அந்த தர்மம் வந்து குணமாக இருக்கலாம், கிரியையாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு விசேஷ தர்ம பிரச்சனமாக இருக்கலாம். தேவதத்தகா கிங் கரோதி அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து தேவதத்தனை பற்றி நான் கேட்கல, அவனுடைய கிரியையை பற்றி கேட்குற கேள்வி இது. தேவதத்தன் இந்த சமயத்துல எந்த ஒரு கிரியையோடு இருக்கான் அப்படிங்கிறத கேட்கிறேன். அதை கேட்கும்போது அவன் பச்சதி அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். தேவதத்தை ஸ்வேதகா அப்படின்னு சொல்லலாமா? இப்போ கிங் கரோத்தின்னு கேட்கும்போது அது அந்த இடத்துல கிரியையை சொல்லணும். இதே மாதிரி குணவிசேஷத்துல குணவிசேஷத்தையும் கேட்கறான், கீதிரிஷா அப்படின்னு கேட்கறேன். கீதிரிஷான்னு சொல்லிட்டேன்னா அந்த மாதிரி அதுல ஒரு விசேஷமான குணங்கள் அதெல்லாம் சொல்லணும். இப்ப கஷ்சந்திரஹான்னு கஹாங்கிற ஒரு விசேஷம் இருக்கு. இந்த கிம்ங்கிற சப்தம் ஜிஜ்ஞாசிதமான தர்ம விசிஷ்டத்தை போதிக்கிறதான். இந்த கிம் சப்தத்தினுடைய சக்தி அது என்னன்னு பார்க்கும்போது என்ன சொல்றான்னா, ஜிஜ்ஞாசித தர்மம், இவனுக்கு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தர்மம், அந்த தர்மத்தோடு கூடின அந்த வியக்திய அந்த வஸ்துவை சொல்லக்கூடியது கிம் சப்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கஷ்சந்திரஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தர்மத்தோடு கூடினது சந்திரன் அப்படின்னு தெரியிறது. இப்ப இப்படி அவன் சொல்லிட்டான்னு வச்சுங்க, இதுக்கு பதில் என்ன சொல்லணும், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மத்தோடு கூடினதுன்னா இந்த தர்மத்தோடு கூடினது சந்திரன் அப்படின்னு பதில் சொல்லணும். கஷ்சந்திரஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜிஜ்ஞாசித தர்ம விசேஷ விசிஷ்ட சந்திரஹான்னு போதம் வருவான். இப்படிதான் அவள் சொல்லியிருக்க சக்தி வாதத்துல, கிம்னா ஜிஜ்ஞாசித தர்ம விசிஷ்ட சக்தி அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்லணும், பிரகஷ்ட பிரகாஷ சந்திரஹான்னு சொல்லணும். அப்ப இவன் ஜிஜ்ஞாசிதமான அந்த அசாதாரண தர்மம் இருக்கே, அந்த தர்மம் பிரகஷ்ட பிரகாஷங்கிற ஒரு தர்மம், அந்த தர்மத்தோடு கூடினதாக சந்திரன் இருக்கு பதில் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி பார்த்தேன்னா இது அகண்ட அர்த்தத்தும் போடுவேன். கஷ்சந்திரஹான்னு கேட்கிறவனே அந்த சந்திரனிடத்துல இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு தர்மத்தை பத்தி தான் கேட்கிறான் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் சொல்லிவிட்டான்னா, அப்ப அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வாக்கியமும் அந்த தர்ம விசேஷத்தை சொல்லக்கூடியதா தானே இருக்கணும். அப்ப சந்திரன் ஒண்ணு, அதுல உள்ள அசாதாரணமான தர்மம் ஒண்ணு, இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம்னு சொல்லும் போது இது வந்து சகண்ட சகண்டார்த்தமாக ஆயிடும், சகண்டார்த்தமா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், நச்ச கஷ்சந்திர இது தர்ம பிரச்சனோயம், கஷ்சந்திர தர்மஹா இது ஸ்வாதீனே தர்ம சப்த பிரயோகே நிஷ்பிரயோஜன லக்ஷணாயாக அந்நாயத்வாத். இவர் பதில் சொல்றவர்களுடைய தாத்பரியம் என்னன்னா, ஜிஜ்ஞாசித தர்ம விசிஷ்டே சந்திர சப்த கிம் சப்தத்தை சக்தினு சொல்லப்படாது, ஜிஜ்ஞாசித்தே சக்தின்னு சொல்லணும். ஜிஜ்ஞாசிதமான எந்த வஸ்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதோ அந்த வஸ்துவை குறிக்கிறதுக்கு இவன் கிம் சப்தத்தை பிரயோகம் பண்ணலாம். ஜிஜ்ஞாசிதமான தர்ம விசிஷ்டங்கள்லாம் அது எப்படி, அது அதுக்கு பிரமாணம் இல்லை. சில இடத்துல அந்த ஜிஜ்ஞாசிதமான விஷயம் தர்மமா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனா கிம் சப்தத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா ஜிஜ்ஞாசிதம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதை தெரிவிக்கிறதுக்கு இவன் கிம் சப்த பிரயோகம் பண்ணான் அப்படியாக தீர்மானம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவர் கேட்கிறார், கஷ்சந்திரஹான்னு ஏன் இவன் கேட்கணும், தேவதத்தன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோ தேவதத்தகான ஒருத்தன் கேட்பான், தேவதத்த கிரியாக்கான்னு கேட்கலாம், தேவதத்த கிங்கரோதி அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து சந்திரனுடைய ஒரு தர்மம் தெரியணும் அப்படின்னு தான் சந்திரஸ்ய தர்ம கீர்க்கா அப்படின்னு கேட்பான். அதை விட்டுட்டு கஷ்சந்திரஹான்னு ஏன் கேட்கணும், அதனால நீங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, கஷ்சந்திரஹாங்கிற சப்தத்துக்கே கஷ்சந்திர தர்மஹா அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு லக்ஷ்மியா சொல்லணும். இது கேட்க தெரியலையா அவனுக்கு, அவனுக்கு அது தாத்பரிய விஷயமா இருந்தால் கஷ்சந்திர தர்மஹான்னு கேட்டிருக்கலாமே, ஏன் கஷ்சந்திரஹான்னு சொல்லணும், ஸ்வாதீனே சப்த பிரயோகே நிஷ்பிரயோஜன லக்ஷணாயாக அந்நாயத்வா. இது ஒரு பதில் சொன்னார். இன்னொரு பதில் என்ன சொல்றாருன்னா, இங்க சொல்ற அப்படி ஜிஜ்ஞாசித தர்ம விசிஷ்டேன்னு இருக்கட்டும், ஆனா ஜிஜ்ஞாசித்தம் என்னன்னு பார்க்கணும். தர்ம விசிஷ்டே சக்தி இருக்கலாம், ஆனா ஜிஜ்ஞாசிதமான விஷயத்தைத்தானே அந்த உத்தரம் வந்து இவனுக்கு போதிக்கணும். அந்த தர்மம் ஒண்ணுதான் இவனுக்கு ஜிஜ்ஞாசா விஷயம்னு இருந்ததுன்னா அந்த தர்மத்தை மாத்திரம்தான் அந்த உத்தரவாக்கியம் போதிக்கும், அப்பவும் அது அகண்டார்த்தம் ஆகும். ஏன்னா தர்மம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனாலே அது ஜிஜ்ஞாசிதம் இல்லை. அதுல உள்ள அசாதாரணமான ஒரு தர்மத்தை கேட்கிறேன், அந்த தர்மம் பிரகஷ பிரகாசத்தினால சொல்லப்படுது, பிரகஷ பிரகாச சந்திரா. ஆக இப்ப என்ன மாறிதுன்னு சொன்னா, அகண்டார்த்தத்துக்கு வித்தியாசம் இல்லை, முன்னாடி சந்திரனுடைய ஸ்வரூபத்தை வச்சு அந்த வாக்கியத்தை அகண்டார்த்தம்னு சொன்னோம், இப்ப சந்திரனிடத்துல அசாதாரண தர்மத்தை கொண்டு அகண்டார்த்தம்னு சொல்றோம். ஆக இங்க எப்படி வச்சிருந்தாலும் சரி, விஜ்ஞாசிதமான அர்த்தத்தை மாத்திரம்தான் அந்த உத்தரம் உத்தரவாக்கியம் போதிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விஜ்ஞாசித தர்மம் ஒண்ணு மாத்திரம் போதிக்கக்கூடிய வாக்கியமா இருந்து கொடுத்தனா அதுவே நான் அகண்டார்த்தத்துக்கு திருஷ்டாந்தமாக கொடுத்து விடலாம். அந்நாயத்வா தத்போதனேபி அகண்டார்த்தத்துவச்ச உபபாதிதத்வாச்ச. இதையும் முன்னாடியே சொல்லியிருக்காரு, வெறும் தர்ம மாத்திரத்தை போதிச்சாலும் அப்படியே வச்சு லக்ஷண வாக்கியங்கள்லாம் லக்ஷணத்தை மாத்திரம் போதிக்கிறதுக்காக வருது, ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் ஸ்வரூப லட்சண வாக்கியம் தனி, ஆனால் வெறும் தர்மத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய லட்சண வாக்கியங்கள் கூட உண்டு இல்லையா? அப்பேற்பட்ட லட்சண வாக்கியம் அந்த தர்மத்தை மாத்திரம் போதிக்கிறதுனாலேயே அகண்ட அர்த்தம் அல்ல. ஆக தர்மம் தர்மி உபயோ சம்பந்தா அப்படிங்கிற இந்த எல்லாத்தையும் சேர்த்து போதிக்கக்கூடிய வாக்கியம்தான் அகண்டார்த்தம் ஆகாதே தவிர, ஏதாவது இந்த மூணுல எதையாவது ஒன்ன மாத்திரம் போதிக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னா அதெல்லாம் எனக்கு அகண்டார்த்த லட்சணத்துல வந்துவிடுறது, அதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இதோட